ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஆன்மீக சொற்பொழிவு. தலைப்பு: சிவாலய வழிபாட்டு முறையும் அதன் தத்துவங்களும். வழங்குபவர் திரு ஸ்ரீதர் சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி, திருஆதிரை போன்றதான நாள்களில் செய்யக்கூடியதான பிரதட்சிணத்திற்கு பயன் யாது என்பதை பார்க்கலாம். அடுத்தபடியாக திதி விசேஷம், நட்சத்திர விசேஷம் போன்றதான விஷயங்களை காண்போமாக. அஷ்டம்யாம் சதுர்தஷ்யாம் பஞ்சதஷ்யாம் த்ரிஜன்மணி. அஷ்டம்யாம் அஷ்டமி திதி, சிவனாருக்கு அஷ்டமி, சதுர்தசி, பஞ்சதசி போன்றதான திதிகள். அஷ்டமி அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான எட்டாவது நாள், அதற்கு அஷ்டமி என்று பெயர். அடுத்தது சதுர்தசி, வளர்ப்பிறைக்கும் தேய்பிறைக்கும் அடுத்து இருக்கக்கூடியதான பதினாலாவது நாள். விசேஷமாக அமாவாசைக்கு முந்தி இருக்கக்கூடியதான ஒரு நாள். இதனை நாள்காட்டியில் பார்த்தீர்கள் என்றால் மாச சிவராத்திரி என்று குறித்திருக்கும். அந்த சதுர்தசி திதியிலோ, இந்த சதுர்தசி என்பது மாதா மாதம் வரக்கூடியதான அமாவாசைக்கு முந்தின நாள் மாச சிவராத்திரி என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். அன்றைய தினமும் சிவராத்திரியில் எந்த அளவுக்கு பக்தி ஸ்ரத்தையுடன் சிவனை பூஜிப்போமோ அன்றைய திதியிலும் சிவனாரை பூஜிக்கலாம். அதுவும் மிகுந்த பயனை கொடுக்கும். மாசி மாதம் வரக்கூடியதான சிவராத்திரி மகா சிவராத்திரி என்று பெயரிடப்படும். எனவே மாச சிவராத்திரியிலோ அல்லது வளர்ப்பிறை பௌர்ணமிக்கு முந்திய நாளிலோ அல்லது மற்ற சுபதினங்களிலோ சிவனாரை பூஜிக்கலாம். சதுர்தஷ்யாம் பஞ்சதஷ்யாம் பதினைந்தாவது நாள், அதாவது அமாவாசை அல்லது பௌர்ணமி. த்ரிஜன்மணி, ஒருவருடையதான ஜன்ம நட்சத்திரம், அனுஜன்ம நட்சத்திரம், த்ரிஜன்ம நட்சத்திரம் என்றெல்லாம் சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி அந்த ஜன்ம அனுஜன்ம த்ரிஜன்ம நட்சத்திரங்களிலோ, அடுத்தபடியாக ஆர்திராயாம் திருஆதிரை, சிவனாருக்கு மிக மிக உகந்த நட்சத்திரமாக கருதப்படுவது திருஆதிரை என்று சொல்லக்கூடியதான திருவாதிரை நட்சத்திரம். அந்த நட்சத்திரம் கூடிய சுபதினத்திலோ சிவனாரை பிரதட்சிணம் செய்யலாம். அர்க்கவாரே ஞாயிற்றுக்கிழமை, மிக 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 எளிமையான ஒன்று. அனைவரும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை எனக்கு அலுவலக பணி இருக்கிறது என்றெல்லாம் கூறிக்கொள்வார்கள். நமது இந்து மதமும் முழுமுதல் கடவுளான சிவனாரை ஞாயிற்றுக்கிழமையில் பிரதட்சிணம் செய்தல் உச்சிதம் என்று கூறுகிறது. எனவே எவரேனும் இந்து மதத்தில் அனுதினமும் கோவிலுக்கு வர வேண்டும் போன்ற நியமங்கள்லாம் இருக்கின்றது என்றால் அது அல்ல. இந்து மதத்திலும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவனாரை தரிசனம் செய்யலாம் என ஆணித்தனமாக நாம் அடித்து கூறலாம். ஆர்திராயாம் அர்க்கவாரேச்ச கரணே விஷ்ட சம்யகே. விஷ்ட என்று பெயர் கொண்டதான ஒரு கரணம், திதி வார நட்சத்திர லக்ன கரணம் என்றால் ஜோதிஷ சாஸ்திரத்தில் கூறுவது உண்டு. அதில் விஷ்ட என்ற பெயர் கொண்டதான ஒரு கரணம் கூடியதான சுபதினத்தில். அடுத்தபடியாக அயனே, உத்தராயண தட்சிணாயன புண்ணிய காலத்திலோ, விஷுவே விஷு புண்ணிய காலத்திலோ, ஐப்பசி மாத முதல் நாளும் சித்திரை மாத பிறப்பும் ஐப்பசி மாத பிறப்பும் விஷு என்று சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளது. சைவ சமய நெறி என்பதான நூலில் இதற்கான குறள் காணப்பெறுகிறது. இருவிடுவுக்கு முன்பின் எவ்வெட்டாம் கண்ணல் கருதுக இக்காலங்களில். இதன் பொருள் சித்திரை மாத பிறப்பு சித்திரை விஷு என்றும், ஐப்பசி மாத பிறப்பு ஐப்பசி விஷு என்றும், இவற்றில் மாதப்பிறப்பிற்கு முன் எட்டு நாழிகையும் பின் எட்டு நாழிகையும் புண்ணிய காலங்களாகும். இதனை நித்திய கர்ம நெறி என்ற புஸ்தகத்தில் 223 பக்கத்தில் 127 குரல் பாவாக காணப்படுகின்றது. எனவே இந்த விஷு காலங்களில் கிரகணே சந்திர சூரியயோகோ, சூரியன் மற்றும் சந்திரனுடையதான கிரகண காலங்களிலோ, சங்கிரமே மாத பிறப்பிலோ, ச உற்சவே செய்வ உற்சவ காலங்களிலும் திருவிழா காலங்களிலும், துத்வா கிருத்வா பிரதக்ஷிணம், இறைவனை துதி செய்து பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். பிரணமேத்ய சிவம் பக்தியா சர்வான் காமான் அவாப்ய சகா லபேட் சதகுணம் புண்ணியம் கேவலம் நாத்திர சம்சயா ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. மேற்கூறியதான நாள் விசேஷங்களிலோ, திதி விசேஷங்களிலோ, வார விசேஷங்களிலோ, நட்சத்திர விசேஷங்களிலோ, அல்லது கரண விசேஷங்களிலோ, உபராகம் போன்றதான கிரகண சமயங்களிலோ எவன் ஒருவன் சிவனாரை பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைந்தவனாக இருப்பான். மேலும் அவன் பல மடங்கு புண்ணியத்தை பெற்றவனாக இருப்பான். லபேட் சதகுணம் புண்ணியம், 100 புண்ணியம் அதனை பெற்றவனாக இருப்பான். அதில் ஐயம் என்பது கடுகளவும் கிடையாது. ஏவ முக்தேஷு காலேஷு பக்தி ஸ்ரத்தா சமன்விதா. ஆனால் மேற்கூறியதான காலங்களில் பக்தியுடனும் மிகுந்த ஈடுபாடுடனும் பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை மட்டுமே மனதில் கொள்ளுதல் வேண்டும். அடுத்தபடியாக முன்பு கூறியதை போல சூரியோதயம் சமாரப்ய யாவதஸ்தம் ரவேர்பவேத்து தாவத் பிரதட்சிணம் கிருத்வா சர்வான் காமான் அவாப்னுயாத். சூரியோதயம் தொடங்கி சூரிய அஸ்தமனம் வரை எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அனைத்து விதமான விருப்பங்களையும் அடைவான் என்பதாக மேற்கூறிய செய்யுள் நமக்கு விளக்குகிறது. அத அகோராத்திரகம் வாபி காலேஷ்வேதேஷு யோ நரஹ பிரதட்சிணம் பிரகுர்வீத்த சஹா அத்தியந்த பலமஸ்னுதே. எவன் ஒருவன் இரவு பகல் பாராமல் யாண்டும் சிவனை வளம் வந்து வணங்குகிறானோ அவன் மிகச் சிறந்ததான ஒரு பலனை அடைவான். அதாவது எனது தேகம் முழுவதும் இறைவனுக்கே அர்ப்பணித்து விட்டேன் என்பதான ஒரு மனோபாவனையில் உடம்பில் இருக்கக்கூடியதான இன்னல்கள் எதனையும் பொருட்படுத்தாமல் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் அளவற்றதான பலனை அடைவான் என்பது மேற்கூறிய செய்யுள். தூரமார்க்காத் சமாகம்ய பலாசாரஹிதோபியா கிருத்வா பிரதட்சிணீகிருத்ய பிரணமே சிவமவ்யயம் தஸ்ய மார்க்காத் சமுத்பூதா யாகதிஷ்சாபி கேசவ பிரதட்சிணம் பலம் ரீணாம் ததாத்யேவன சம்சயா. சிவனாரானவர் சாக்ஷாத் நாராயணரிடம் கூறுவதைப் போல் இந்த செய்யுளானது அமைந்துள்ளது. இது யாதெனில், ஹே கேசவனே, எவன் ஒருவன் வெகு தூரத்திலிருந்து வந்து எந்தவித பதனும் எதிர்பாராமல் எக்குறைவற்றவரான சிவபெருமானை வலம் வந்து வணங்குவானே எனில் அவனுக்கு வருகின்ற வழியில் தீங்குகள் இருந்தாலும் அவை அனைத்தும் நீங்கி பிரதட்சிணத்தின் முழுமையான பலனை அவன் சிவனிடத்திலிருந்து பெறுவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. சிவனாரை பிரதட்சிணம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே அனைத்து விதமான இன்னல்களையும் போக்கடிக்க வல்லவராக சிவபெருமான் திகழ்வார். பிரவாசி பதிகிருத்வாது சிவலிங்க பிரதட்சிணம் நமஸ்கிருத்வாது பூர்வோக்தம் பலம் பஞ்சகுணம் பவேத். பிரயாணம் செல்கின்றவன் போகும் வழியில், அதாவது மார்க்கத்தில் இருக்கும் சிவபெருமானை நமஸ்காரம் செய்தால் அவன் முன்கூறியதான பலனை விட 5 அதிகமான பயனை பெறுவான். இன்றும் நமது தமிழகத்தில் பல இல்லத்தில் இந்த பழக்கம் காணப்படுகின்றது. அவர்கள் வெளியூருக்கு கிளம்புவதற்கு முன்பு அவ்வாலயத்தினுடையதான கோபுரத்தை பார்த்துவிட்டு கிளம்புவார்கள். குறிப்பாக பூஜை செய்யக்கூடியதான அர்ச்சக சுவாமிகளின் இல்லத்திற்கு அருகாமையிலேயே திருக்கோயில் இருக்குமே எனில் அவர்கள் வெளியூருக்கு கிளம்புகிறார்கள் என்றால் அந்த கோபுர தரிசனத்தை செய்துவிட்டே கிளம்புவார்கள். சாமான்யமான பக்தர்கள் திருக்கோவிலுக்கு அருகாமையில் இருப்பாரே எனில் அவர்கள் அச்செயலை செய்யலாம். பெரும்பாலும் அர்ச்சகர்கள் ஆலயத்திற்கு அருகாமையிலேயே இருப்பதினால் அவர்களது இல்லத்தில் இந்த பழக்கம் இருக்கும். அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டு கிளம்புவதினால் பல மடங்கு பயனை அதிகமாக நற்பயனை அதிகமாக பெறுவார்கள் என்பதில் ஐயமேதும் இல்லை. அடுத்தபடியாக திருவிழா காலங்களிலும் ஸ்ரீபலி என்று சொல்லக்கூடியதான ஆலயத்தில் பலியிடுதல் என்பதான ஒரு வைபவம் நடக்கும். அச்சமயத்தில் பலியிடுதல் என்றால் ஏதோ மிருகங்களை பலியிடுதல் என்று நினைத்தல் கூடாது. அன்றாட பூஜையில் ஓர் அங்கம், அதற்கு திரவியங்கள் ஆகம சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளபடி ஆலயத்தில் தயார் செய்து வைத்திருப்பார்கள். அந்த சமயத்தில் இறைவனுடன் சேர்ந்து பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான நற்பயன்களையும் கொடுக்கும் என்கிறது. உற்சவே பலி காலே தூ யக்கரோதி பிரதட்சிணம் பதே பதேஸ்வமேதஸ்ய ஃபலமாப்னோதி மாணவாஹ. உற்சவே உற்சவ காலங்களிலும் பலி காலே தூ பலி இடக்கூடியதான சமயத்திலும், அன்றாட பூஜையில் பலி என்பது ஒரு நிகழ்வு, அந்த பலி போடக்கூடியதான சமயத்திலும் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறாரோ அந்த பலியிடக்கூடியதான பூஜையில் ஸ்ரீபலி நாயகர் என்று சொல்லக்கூடியதான ஒரு உலாத்திருமேனியுடையதான ஆலய வளமானது நடைபெறும். இவை அந்தந்த திருக்கோவிலின் பழக்கத்திற்கு அனுசரித்தாற்போல் இருக்கும். அந்த சமயத்தில் எவன் ஒருவன் பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் சஹா அஸ்வமேத யாகசிய ஃபலம் ஆப்னோதி. அந்த மனிதனானவன் அஸ்வமேத யாகம் செய்தால் யாதொரு பயன் கிட்டுமோ அந்த பயனை அவன் அடைவான் என்பதில் ஐயமேதும் இல்லை. பிரதட்சிணஸ்தானம், பிரதட்சிணம் எந்தெந்த இடத்தில் யார் யார் செய்தல் வேண்டும் என்பதை பற்றி மிகச் சுருக்கமாக ஸ்ரீமான் அப்பைய தீட்சிதருடையதான சிவார்ச்சனா சந்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. அது கர்ப்பகிருகத்தில் அர்ச்சகர் மட்டும் பிரதட்சிணம் செய்யலாம். அதற்கு அடுத்த அடுத்த இடத்தில் தீட்சை பெற்றவர்கள், சாமானிய மனிதர்கள், மற்ற அனைவரும் பிரதட்சிணம் செய்யலாம் என்பதான குறிப்பு காணப்படுகிறது. அவை அனைத்திற்கும் மேலாக எவன் ஒருவன் அந்த ஊரினுடையதான எல்லையில் இருந்து பிரதட்சிணம் செய்கிறானோ அவன் எண்ணற்றதான பயனை அடைவான். இதனை மனதில் கொண்டுதான் அந்த ஊரையே வளம் வருதல், அதாவது மாடவீதியை வளம் வருதல் போன்றதான வைபவங்கள் எல்லாம் இன்றும் பல சிவஸ்தலங்களில் நடைபெறக்கூடியதை நாம் பார்க்கிறோம். கர்ப்பகிருகே பிரதட்சிணம் அர்ச்சகஸ்யேவ அந்தர்மண்டலே பிரதட்சிணம் தீக்ஷிதானாமேவ அந்தர்ஹாராதிஷு சர்வேஷாம் தத்ர அந்தர்ஹார பிரதட்சிணம் ஏககுணம் மத்தியஹாரே த்ரிகுணம் மரியாதாயாம் சதுர்குணம் மகாமரியாதாயாம் பஞ்சகுணம் க்ஷேத்ராவதௌ ஷட்குணம். இந்த அந்தர்ஹாரம் மத்தியஹாரம் போன்றவைகள் அனைத்தும் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு ஒரு பிராகாரங்களுக்கு பெயர். பஞ்ச பிராகாரம் என்றால் ஐந்து பிராகாரங்களை கொண்டதான ஆலயமாக இருந்தால் அதற்கு இந்த பெயர்கள் அனைத்தும் வரும். ஆனால் அனைத்து விதமான ஆலயங்களுக்கும் க்ஷேத்ராவதி, அவதி என்றால் எல்லை என்று அர்த்தம். க்ஷேத்திரம் என்றால் அந்த ஊரினுடையதான எல்லை, அதாவது அந்த ஊரின் எல்லையில் பிரதட்சிணம் செய்வானே எனில் அது ஆறு மடங்கு அதிகமான பயனை கொடுக்கும். இதனை கருத்தில் கொண்டுதான் முன்பு கூறியதை போல அந்த ரத வீதியில் பிரதட்சிணம் செய்தல் மலை வீதியில் பிரதட்சிணம் செய்தல் என்பதான பழக்கம் எல்லாம் இருந்திருக்கக்கூடும் என்பதை நம்மால் உணர முடிகிறது. பிரதட்சிணங்களின் எண்ணிக்கை மற்றும் பயன் மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் ஆகமங்கள், புராணங்கள், ஸ்மிருதி நூல்கள், ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்றதான நூல் போன்றவைகள் மிக முக்கியமாக பல கருத்துக்களை கூறுகின்றது. அதனை நாம் கவனிப்போமாக. ஏகவிம்சதி சங்க்யாதம் உத்தமந்து பிரதக்ஷிணம் ஏகஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம் சதம் சஹஸ்ரமயுதம் நியுதம் பிரயுதந்து வா கோட்டிம் வா காரயேத்யஸ்து சித்தியர்த்தந்து பிரதக்ஷிணம். 21 முறை பிரதக்ஷிணம் செய்தல் உத்தமம் எனப்படும். ஒரு கையால் நமஸ்காரம் செய்தல், நாம் இன்று பல தருணங்களில் பல நபர்களை பார்த்தால் ஒரு கையால் நமஸ்காரம் செய்கிறோம், அது இறைவனுக்கு செய்தல் கூடாது என்பதான பிரமாணம் நமக்கு இங்கே காணப்படுகின்றது. ஏக ஹஸ்த நமஸ்காரம் ஹந்தி புண்ணியம் புராதனம், ஒரே ஒரு கையால் மட்டும் செய்யக்கூடியதான நமஸ்காரம், இறைவனுக்கு செய்யக்கூடியதான நமஸ்காரம் முன்பு செய்ததான புண்ணியங்கள் அனைத்தையும் அழித்துவிடும். அடுத்தபடியாக 100, 1000, 10,000 என்ற எண்ணிக்கைகளில் தொடங்கி கோடி முறை வரை பிரதட்சிணம் செய்தல் அனைத்து விதமான காரிய சித்திகளையும் அளிக்கும் என்பதாக சுவாயம்புவம் என்ற ஆகமத்தில் கூறப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக லிங்கத்தினை சப்தவிதம் 7 விதங்களாக பிரிப்பார்கள். ஸ்வயம்பூ, தெய்விகம் என்பெல்லாம் பிரிப்பார்கள். அதன் அடிப்படையில் எந்தெந்த லிங்கத்தினை பிரதட்சிணம் செய்தால் யாது பயன் என்பதாக கூறப்பட்டுள்ளது. மானுஷஸ்ய துலிங்கஸ்ய ஃபலமுக்தம் பிரதட்சிணம் நமஸ்காரேண தஸ்மாத்வை த்விகுணஞ்சார்ஷிகோ பவேத் த்ரிகுணம் தெய்விகே லிங்கே ஃபலம் கணேஸ்வரே ச தத் சதுர்குணம் சமுத்திஷ்டம் ஃபலம் பஞ்சகுணம் பவேத் ஸ்வயம்பூதஸ்ய லிங்கஸ்ய ததா சம்ஸ்பர்ஷனே சனைஹி என்பதாக கூறப்பட்டுள்ளது. மேற்கூறியதான பிரதட்சிணங்கள் அனைத்தும் முன்பு கூறினோம் அல்லவா, க்ஷேத்ரா அவதி கிருதம், அது அனைத்தும் மானுஷலிங்கத்திற்கு கூறப்பட்டுள்ளது. அதனை காட்டிலும் அடுத்து அடுத்து வரக்கூடியதான லிங்கங்களுக்கு அதன் பிரதட்சிண பயனானது அதிகப்படியாக இருந்து கொண்டே இருக்கும். மேற்கூறிய பிரதட்சிண பலன்கள் அனைத்தும் மானுஷம் என்று சொல்லக்கூடியதான மனிதர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சிவலிங்கத்தை பிரதட்சிணம் செய்வதால் ஏற்படக்கூடியதான பலன்கள். இந்த பிரதட்சிணை முறைகளை கொண்டு ஆர்ஷம் என்று சொல்லக்கூடிய ரிஷிகளால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் பலன் இருமடங்காகவும், அதாவது மாடுடலிங்கத்திற்கு 1/6 என்றால் ரிஷிகளால் பூஜிக்கப்பட்டதான லிங்கத்தின் இருக்கக்கூடியதான திருக்கோவிலின் எல்லைகளில் பிரதட்சிணம் செய்தல் 12 பலனை கொடுக்கும் என்பதாக நாம் கற்பிக்க வேண்டும். பலன்கள் இருமடங்காகவும், தெய்விகம் என்று சொல்லக்கூடியதான தேவியால் பூஜை செய்யப்பட்டதான லிங்கம், உதாரணத்திற்கு திருமயிலை கற்பகாம்பாள் சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடியதான சிவனாரை பிரதட்சிணம் செய்தால் 3x பலன் கிடைக்கும் என்றும், அதன் அடுத்தபடியாக கணேஸ்வரம் என்று சொல்லக்கூடியதான கணங்களால் பூஜிக்கப்பட்ட லிங்கத்தை பூஜனை செய்தால் 4x ஈற்றாக ஸ்வயம்பூ என்று சொல்லக்கூடியதான தானாக தோன்றியதான லிங்கத்தை பிரதட்சிணம் செய்தால் 5x பலன்கள் கிடைக்கும் என சாஸ்திர நூல்கள் சொல்கின்றன. நானா தேவதா பிரதட்சிண சங்கியா, எந்தெந்த தெய்வங்களை எத்தனை எத்தனை முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும் என்பதை ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலானது நமக்கு முதல் படியாக கூறுகின்றது. அது யாதெனில், ஏகம் விநாயகே குர்யாத் த்வே சூர்யே த்ரீனி சங்கரே சத்வாரி தேவியாக விஷ்ணோஸ்ச சப்தாஸ்வத்த பிரதக்ஷிணம். ஏகம் விநாயகே குர்யாத், விநாயகரை ஒருமுறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். த்வே சூரியே, சூரிய பகவானை தனியாக கோவில் இருக்குமே எனில் இரண்டு முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். த்ரீனி சங்கரே, சிவனாரை மூன்று முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். சத்வாரி தேவியாக விஷ்ணோஸ்ச, அம்பாலையும் தேவியையும் விஷ்ணுவையும் நான்கு முறை வலம் வருதல் வேண்டும். சப்தாஸ்வத்த பிரதக்ஷிணம், அஸ்வத்தம் என்று சொல்லக்கூடியதான அரச மரத்தினை ஏழு முறை பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும் என்பது ஸ்மிருதி சங்கிரகம் என்ற நூலின் வாயிலாக நாம் அறியலாம். இதற்கு அடுத்தபடியாக அம்சுமான் என்ற ஆகமத்தில் ஏகம் விநாயகே குர்யாது த்ரீணி வை சங்கரஸ்ய தூம் துரியம் பிரதக்ஷிணம் புரோக்தம் சக்தீனாம் ச சமாசரேத்து விஷ்ணோஸ்சைவ து சத்வாரி பத்ரகாள்யஷ்டமேவ ச ஷட்சங்க்யம் ஷண்முகே சைவ த்வயம் சூர்யே பிரதக்ஷிணம் சாஸ்துஸ்ச பஞ்சமம் பஞ்சசங்க்யம் ச க்ஷேத்ரபாலே ததைவ ச துர்காயாஸ்ச அஷ்டசங்க்யம் ச சக்திபீடே ததைவ ச என்று கூறப்பட்டுள்ளது. இதன் பொழிப்புரையை சற்று விரைவாக காண்போமாக. விநாயகரை ஒரு முறையும், சிவபெருமானை மூன்று முறையும், சக்தியை நான்கு முறையும், விஷ்ணுவை நான்கு முறையும், பத்ரகாளியை எட்டு முறையும், ஷண்முகரை ஆறு முறையும், சூரியனை இரண்டு முறையும், சாஸ்தாவை ஐந்து முறையும், க்ஷேத்ரபாலகர் என்று சொல்லக்கூடியதான பைரவரை ஐந்து முறையும், துர்கையை தனியாக சந்நிதி இருக்குமே எனில் எட்டு முறையும் பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். மேலும் ரௌரவம் என்ற ஆகமமானது பிரதக்ஷிணம் என்பதை பற்றி மிகவும் விரிவாக கூறியுள்ளது. அதன் அர்த்தத்தினை மட்டும் இச்சமயத்தில் நாம் சிந்திப்போமாக. ஒருமுறை பிரதக்ஷிணம் செய்தல் மூதாதையர்களுக்கு உகந்ததாகும். இரண்டு முறை ஐயப்பனுக்கும், விநாயகருக்கு மூன்று முறையும், சூரியனுக்கு நான்கு முறையும், சிவபெருமானுக்கு ஐந்து முறையும், முருகப்பெருமானுக்கு ஆறு முறையும், திருமாலுக்கு ஏழு முறையும் பிரதக்ஷிணம் செய்தல் வேண்டும். எட்டு முறை பிரதக்ஷிணம் செய்தால் ருத்ரலோகத்தை அடையலாம். இவை அனைத்தும் அந்த முக்தியில் இருக்கக்கூடியதான தாரதமியங்கள் என்று நாம் புரிந்து கொள்ளலாம். ஒன்பது முறை பிரதக்ஷிணம் சதாசிவரின் நிலையை அடையலாம். பத்து முறை பிரதக்ஷிணம் செய்தல் சாலோகம் என்று சொல்லக்கூடியதான சிவனார் வீற்றிருக்கக்கூடியதான கைலாயத்தை அடையலாம். வலது புறம் மற்றும் இடது புறமாக செய்தல் என்று சொல்லக்கூடியதான பிரதக்ஷிணம், இதனை சோமசூத்திரம் என்று சொல்வார்கள். அவகாசம் இருக்குமே எனில் அதை பற்றி சிந்திக்கலாம். சிவபெருமானுக்கு உகந்ததாகும். அங்க பிரதக்ஷிணம் செய்தல் இறைவனோடு ஒன்றரக் கலந்திருக்கும் பேரானந்தத்தை கொடுக்கும். மிக முக்கியமான விஷயம் அங்க பிரதக்ஷிணம். நமது சைவத்தில் மிக சிறப்பாக கூறப்பட்டுள்ளது அது பேரானந்தம் என்று சொல்லக்கூடியது. முதல் நாளே நாம் பார்த்தோம், அழியாத ஆனந்தம் என்றால் முக்தி என்பதை கொடுக்கக்கூடியது என்ற ஒரு கருத்தினை நாம் பார்த்தோம். அடுத்தபடியாக நிகமஞான தேசிகர் என்று சொல்லக்கூடியதான பதினாறாவது நூற்றாண்டில் வாழ்ந்ததான ஒரு சைவ ஆசிரிய பெருமகனார். இவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான ஒரு நூலில் மிகச் சிறப்பாக பிரதக்ஷிணங்களை பற்றி கூறியுள்ளார். அவைகள் பின்வருமாறு. மூன்று முதல் எண்ணிக்கைகளில் ஆரம்பித்து நூத்தி ஓரு முறை வரை இறைவனை பிரதக்ஷிணம் செய்யலாம். அவைகளின் பயன் யாது? நேரத்தின் அருமை கருதி சம்ஸ்கிருத ஸ்லோகங்களை சொல்லாமல் அதன் தமிழ் அர்த்தத்தை மட்டும் இச்சமயத்தில் சிந்திக்கலாம். மூன்று, ஐம்பத்தி ஒன்று, நூத்தி ஒன்று என்ற எண்ணிக்கையில் சிவபெருமானை பிரதக்ஷிணம் செய்யலாம். மூன்று, ஐந்து, ஏழு ஆகிய எண்ணிக்கைகளில் பிரதக்ஷிணம் செய்தல் முறையே ஆயுள், பொருள் மற்றும் புகழை வளர்க்கும். 9 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணமானது செல்வ அபிவிருத்தியையும், 11 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் தானிய அபிவிருத்தியையும் கொடுக்கும். 13 முறை பிரதட்சிணம் செய்தல் சௌபாகியம் என்று சொல்லக்கூடியதான அனைத்து நன்மைகளையும், 15 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் வெற்றியையும், 17 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் வசியத்திற்காகவும் செய்தல் வேண்டும். 19 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் எதிரிகளை வீழ்த்தவும். எதிரிகள் என்றால் புறத்தே இருக்கக்கூடியதான எதிரிகள் என யாரும் நினைத்தல் வேண்டாம். நம் அகத்தே இருக்கக்கூடியதான காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம் என்ற இவை ஆறுதான் மிக முக்கியமாக இருக்கக்கூடியதான எதிரிகள். காமம், ஆசை, குரோதம், கோபம், களவு என்பதென்றால் அவைகள்தான் எதிரிகள். இவைகள் அனைத்தும் அழிந்துவிட்டாலே நமக்கு புறத்தே எந்த ஒரு எதிரிகளும் இருக்க மாட்டார்கள். எனவே சிவபெருமான் எதிரிகளை அழிப்பார் என்றால் நம் மனதில் இருக்கக்கூடியதான தீய எண்ணங்களை அவர் அழிப்பார் என்ற எண்ணம் நம்மிடமே இருத்தல் வேண்டும். 21 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் ஆரோக்கியத்தை தரும். 23 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் நோய்களை போக்கும். நற்கல்வியை விரும்புபவர் மிக முக்கியமானது. மாணவர்கள் சிவனாரை 25 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். முக்தியை விரும்புபவர் 27 முறை பிரதட்சிணம் செய்தல் வேண்டும். போகங்களை அடைய 29 முறையும், 31 முறை நற்புத்தியை அடையவும், 33 முறை நல்ல சந்ததிகள் தழைக்கவும், 35 முறை அனைத்து விருப்பத்தினை அடையவும், 37 முறை அனைத்து செழுமையை நல்கும், 39 முறை பசுமாட்டினை தானம் செய்த பலனையும், 41 முறை தங்கத்தை தானம் செய்த பலனையும் கொடுக்கும். கோடி பசுக்களை தானம் செய்த பலனானது 43 முறை பிரதட்சிணத்தின் மூலமாக அடையலாம். 45 முறை பிரதட்சிணத்தின் மூலம் பூமி தானம் செய்த பலனை அடையலாம். 47 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணங்கள் தீயவைகளின் அழிவையும், 49 முறை அனைத்திலும் வெற்றியை கொடுக்கும். இந்த பேரிடர் காலங்களில் சிவனாரை 47 முறை பிரதட்சிணம் செய்யலாம் என்பது நமக்கு இதன் மூலம் புலப்படுகிறது. 51 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது கன்னியாதானத்தின் பலனை கொடுக்கும். அனைவருக்கும் தானத்தில் அனைத்திலும் மிக மிக சிறந்த தானமாக கருதப்படுவது கன்னியாதானம் என்பது, அந்த கன்னியாதானத்தின் பலனையே கொடுக்கக்கூடியது சிவனாரை 51 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம். 53 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது விஷ்ணு லோகத்தில் இருக்கும் தன்மையை அடையும். 55 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது வெற்றியையும், 57 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் சூரியலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 59 முறை சந்திரலோகத்தில் இருக்கும் தன்மையையும், 61 முறை பிரம்மலோகத்தில் இருக்கும் தன்மையையும் கொடுக்கும். 63 வரை எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணமானது பசுவினை கொன்ற பாவத்தினையும், 65 முதல் எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணம் அந்தணனை கொன்ற பாவத்தினையும் போக்கும். 67 முறை செய்த பிரதட்சிணம் அரசர்களை கொன்ற பாவத்தினையும், 71 முறை செய்த பிரதட்சிணம் அனைத்து பாவங்களையும் போக்கடிக்கும். 73 எண்ணிக்கைகளில் செய்யக்கூடிய பிரதட்சிணம் அனைத்து உலகத்திலும் போற்றப்படும். 75 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் மூலமாக யானையினை தானம் செய்த பலனை அடையலாம். 77 முறை செய்யும் பிரதட்சிணம் எள் தானத்தின் பயனையும், எள் தானம் ஆயுள் அபிவிருத்தியின் பொருட்டு செய்யக்கூடிய ஒரு தானம், அதை அந்த பலனை சிவனாரை 77 முறை தான பிரதட்சிணம் செய்தாலே அடையலாம். 79 முறை குதிரை தானத்தின் பலனையும், 81 முறை அஸ்வமேத யாகத்தின் பலனையும், 83 முறை செய்யும் பிரதட்சிணம் இராஜசூய யாகத்தின் பலனையும், 85 முறை செய்யும் பிரதட்சிணம் அனைத்து யாகத்தின் பலனையும், 89 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 85 அனைத்து யாகம், 9 அனைத்து தானத்தின் பலனையும் அடையலாம். 91 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ஸ்வர்கலோகத்தில் இருக்கும் தன்மையையும், 93 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் ருத்ரலோகத்தில் இருக்கும் தன்மையையும், 95 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணம் முக்தியில் முதல் நிலையான சாலோகம் என்பதையும், 97 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் இரண்டாம் நிலையான சாமீப்யம் என்ற நிலையையும், 99 முறை செய்யக்கூடியதான பிரதட்சிணம் முக்தியில் மூன்றாவது நிலையான சாரூப்யம் என்பதையும், 101 முறை செய்யக்கூடிய பிரதட்சிணமானது முக்தியில் மிக 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 உயர்ந்த நிலையான சாயுஜ்யம் என்பதான நிலையினையும் கொடுக்கும் என்பதை 16வது நூற்றாண்டை சேர்ந்ததான நிகமஞான தேசிகர் என்பவர் தனது ஆத்மார்த்த பூஜா பத்ததி என்பதான நூலில் மிக மிக விரிவாக கூறியுள்ளார். எனவே மானுடராகிய நாம் அனைவரும் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படையில் உற்று நோக்கினோமே என்றால், பசுக்களாகிய உயிர்கள் தனது பந்தங்களிலிருந்து பாசங்களிலிருந்து விடுபட்டு பதியாகிய சிவனாரை அடைதல் என்பதே மிக உயர்ந்ததான ஒரு குறிக்கோளை கொண்டது. அப்பேற்பட்டதான குறிக்கோளை அடைவதற்கு உலகில் சிவ வழிபாடு இன்றி வேறு எதுவும் உயர்ந்த சாதனமாக கிடையாது என்பதை சிவஞான போதம் போன்றதான நூல்கள் நமக்கு மிக ஆணித்தனமாக எடுத்துரைக்கின்றது. என்னதான் அவன் ஞானம் பெற்றிருந்தாலும் அவன் பஞ்சாட்சர ஜபம், சிவாலய தரிசனம் என்று சொல்லக்கூடியதான இரண்டினையும் அவனுடையதான ஆயுள் காலம் முழுதல் செய்தே தீர வேண்டும் என்பதான கொள்கையினை உடையது மிகச் சிறந்ததான உயர்ந்ததான சைவ சித்தாந்தம் அல்லது சித்தாந்த சைவம், வைதிக சித்தாந்த சைவம் என்றெல்லாம் சொல்லக்கூடியதான நமது மதம். இதன் அடிப்படையில் எல்லாம் வல்ல பலம் பரம்பொருள். நாம் வாழ்க்கையில் மங்களம் அடைய வேண்டும் என்றால் மங்களமாக இருக்கக்கூடியதை தொழுதல் வேண்டும். சிவம் என்றாலே அதற்கு மங்களம் என்று பொருள். சிவம், சங்கரம், ஸ்வம், ஸ்ரேயசம் என்றால் அவை அனைத்தும் மங்களங்களை குறிக்கக்கூடியதான சொல். எனவே மங்களத்தினை கொடுக்கக்கூடியவராக சாக்ஷாத் சிவபெருமான் இருக்கிறார். அப்பேற்பட்டதான சிவபெருமானை பாடல் பெற்ற ஸ்தலங்கள், வைப்பு ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள் என்றெல்லாம் பலவாறாக நமது புண்ணிய பூமியில் நாம் சிவனாரை காண்கிறோம். அப்பேற்பட்டதான சிவனாருடையதான தரிசனத்தை பெற்று வாழ்க்கையில் அழியாத இன்பமான முக்தியினை நாம் அனைவரும் பெறுதல் என்பதை இச்சமயத்தில் பார்வதி சமேத பரமேஸ்வரருடையதான திருக்கழல்களில் எனது பிரார்த்தனையாக வைக்கிறேன். இச்சமயத்தில் எனது ஞானத்தினை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த shaivam.org என்ற அமைப்பினருக்கும், ஆன்மீக மெய்யன்பர்களுக்கும், சிவனடியார்களுக்கும், சைவ பெருந்தகைகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இதி ஷம் ஸ்வஸ்தி பிரஜாப்யஃ பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேண மஹிம் மஹீஷாஹ கோப்ராமணேப்ய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. வான்முகில் வழாது பெய்க மணில் வளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க. குறைவிழாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்குக. நற்றவம் வேள்வி மல்க மேன்மை கொள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். ஹர ஹர நம பார்வதி பதயே, ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதிஷம்.